நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருமக்களே, வேளாண்மை இன்றைய காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வர்ற பெரிய பிரச்சனைகளில் வறட்சி ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. பருவமழை சரியான நேரத்தில் கிடைக்கிறதில்ல, எதிர்பார்க்குற அளவில் கிடைக்கிறதில்ல, நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு, நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி வறட்சியான சூழ்நிலையில் கையாளுறதுக்குன்னு நிறைய தொழில்நுட்பங்கள் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தொழில்நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். முதல்ல சொல்லக்கூடியது கோடை உழவு. இப்போ பொதுவாக மானாவாரி நிலங்களில் உழவு செய்யாத கெட்டியான நிலத்தில் விழக்கூடிய மழை நீர் நிலத்துக்கு அடியில் போகாமல் வழிஞ்சு ஓடி வீணாக போகுது. இப்படி ஓடுற மழை நீர் மண் அரிப்பையும் ஏற்படுத்தி மேல் மண்ணையும் அடிச்சிட்டு போகிறதுனால மண் வளமும் குறைஞ்சி போகுது. இதை தவிர ஓரளவுக்கு மண்ணில் ஈர்க்கப்படுற அந்த தண்ணீர் கூட வெப்பத்தினால சீக்கிரமே ஆவியாகி வெளியேறிடுது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கோடை உழவு செய்கிறதன் மூலமாக மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்கிறதன் மூலமாக கோடை பருவத்தில் நமக்கு கிடைக்கிற மழையை நம்ம மண்ணிலேயே சேமித்து வைக்க முடியும். இந்த கோடை உழவின் மூலமாக களை கட்டுப்பாடு, பூச்சி பூஞ்சானங்களுடைய கட்டுப்பாடு இதெல்லாமும் சாத்தியமாகுது. அடுத்தது தாவர அரண். இந்த தாவர அரண்கள் அப்படிங்கிறது என்னென்னா, சாகுபடி பயிர்களுக்கு நடுவில் ஒன்று அல்லது ரெண்டு வருஷம் புல் வகைகள் இல்லைனா அடர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய தாவரங்கள் இதையெல்லாம் வளர்க்கிறது. வெட்டி வேர், கொழுக்கட்டை புல், சூபா புல், வேலி மசால், எலுமிச்சை புல் இதெல்லாம் தாவர அரண்களாக வளர்க்கலாம். சரிவான நிலங்களில் நிலச்சரிவை பொறுத்தும் என்ன பயிர் சாகுபடி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் ரெண்டு அரண்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி மாறுபடும். தாவர அரண்கள் அமைக்கிறதுனால சரிவான பகுதிகளில் ஓடுற தண்ணீரோட வேகத்தை குறைக்க முடியும். இதன் மூலமாக தண்ணீர் மண்ணுக்குள்ளே ஊடுருவுறதுக்கு வழி ஏற்படுது, மண் அரிமானமும் தடுக்கப்படுது. அடுத்தது பண்ணைக்குட்டைகள். மழை நீர் ஓடக்கூடிய பாதைக்கு குறுக்காக குழிகளை தோண்டி பண்ணைக்குட்டைகளை ஏற்படுத்துகிறோம். இதில் சேகரிக்கப்படுற தண்ணீர் வறட்சி காலங்கள்லையும் இக்கட்டான நிலைமைகள்லையும் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு பயன்படுது. இந்த குட்டைகளில் சேகரிக்கப்படுற தண்ணீர் கால்நடைகளுக்கு குடிநீராகவும் பயன்படும். அடுத்தது கசிவு நீர் குட்டைகள். இந்த குட்டைகள் ஓடைகள் முடிகிற இடத்துல அமைக்கப்படுது. இதனால் ஓடைகளில் அடிச்சிட்டு வரப்படுற தண்ணி வீணாகாமல் தேக்கி வைக்கப்படுது. இந்த மாதிரி தேக்கி வைக்கப்படுற தண்ணீர் கசிஞ்சு அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு தண்ணி கிடைக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி 200-300 மீட்டர் தூரம் வரைக்கும் உள்ள கிணறுகள் இந்த மாதிரி குட்டைகளால் பயன்பெற முடியும். பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உணவு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான மூலதனங்கள் மண்ணும் மழை தண்ணீரும் தான். இதில் மானாவாரி நிலங்களில் இந்த ரெண்டுமே வீணாகாமல் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். கோடை உழவு, பண்ணைக்குட்டைகள், தாவர அரண் இதெல்லாமே மண்ணையும் மழை நீரையும் காப்பாற்றி வறட்சி நிலவக்கூடிய சூழ்நிலையிலையும் நமக்கு அதிகமான விளைச்சலை பெற்றுத்தரக்கூடியது. ஆழ்சால் அகலப்பாத்தி அப்படிங்கிறது இன்னொரு முறை. விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா உழுது ஆழ்சால் அகலப்பாத்தி அமைக்கிறதுனால மழை தண்ணி வீணாகாமல் சேமிக்கப்பட்டு பயிர் விளைச்சல் கணிசமாக அதிகரிக்கும். இந்த முறையில் 150 சென்டிமீட்டர் அகலப்பாத்தி, அதாவது 5 அடி அகலப்பாத்தியும் 1 அடி அகலமும் 1.5 அடி ஆழமும் கொண்ட வடிகாலும் அமைக்கப்படுது. இந்த பாத்திகளில் சாதாரணமாக நம்ம விதைக்கிற முறையை விட பல்நோக்கு விதைப்பு கருவியை கொண்டு விதைக்கிறதன் மூலமாக நம்முடைய சாதாரண விதைக்கும் முறைகளில் கிடைக்கிற விளைச்சலை விட அதிகமான விளைச்சல் பெற முடியும். அதே மாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பயிர்லேயுமே இந்த மாதிரி வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் செய்கிறதன் மூலமாக வறட்சி நிலவக்கூடிய இடங்களையும் நம்ம நல்ல மகசூல் எடுக்கலாம். அடுத்தது விதைகளை கடினப்படுத்துறது. மானாவாரி சாகுபடியில் விதை கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில்நுட்பம். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு அப்புறம் உலர வைக்கிறது தான் நம்ம கடினப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். உலர வைக்கிறது அப்படிங்கும்போது சாதாரண ஈரப்பத நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை விதைக்கிறோம். இந்த மாதிரி விதைகளை கடினப்படுத்துறதுனால அதனுடைய முளைப்பு திறன் அதிகரிக்குது. வேர்கள் நல்லா பரவி வளர்றதுனால பயிர்கள் வறட்சியை தாங்குகிற தன்மை அதிகரிக்குது. விதைகளை கடினப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் அதுக்கு தகுந்த கரைசல்களை பயன்படுத்தணும். அதே மாதிரி மானாவாரி சாகுபடியில் விதைக்கிற கருவியை கொண்டு விதைப்பு செய்கிறதன் மூலமாக விதைகள் தகுந்த ஆழத்தில் விதைக்கப்படுது. கூடவே விதைக்கு கீழே உரமும் சீராக வைக்கப்படுது. இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுறதோட பயிரினுடைய சீரான வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலையும் உருவாகுது. அடுத்தது மாற்று பயிர் திட்ட அணுகுமுறை. மானாவாரி சாகுபடியில் பருவமழை பெறக்கூடிய தருணத்தை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுப்பயிர் திட்டங்களை கடைபிடிக்கணும். சரியான நேரத்தில் பருவமழை கிடைச்சதுன்னா என்ன மாதிரி முறைகள் நம்ம பின்பற்றணும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய பருவமழை, ரொம்பவே பிந்திய பருவமழை, இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றுப்பயிர் திட்டங்கள் பல்வேறு வேளாண் வானிலை மண்டலங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. மானாவாரி கரிசல் மண் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே செப்டம்பர் மாதத்தில் சரியான தருணத்தில் பருவமழை கிடைச்சதுன்னா பருத்தி, சோளம், மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி பயிர்கள்லாம் சாகுபடி செய்யலாம். பருவமழைக்கு பிந்திய நிலையில் அதாவது அக்டோபர் மாத இறுதி வரைக்கும் விதைப்பு செய்கிறதுக்கு சூரியகாந்தி பயிரை பயிர் செய்யலாம். நவம்பரில் விதைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பனிவரகு, கொள்ளு, சாமை, எள், கொத்துமல்லி, கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிர்களை தேர்வு செய்யலாம். மானாவாரியில் செம்மண் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சாதாரணமாக நிலக்கடலை, சோளம், ஆமணக்கு, துவரை இந்த பயிர்களெல்லாம் சரியான தருணத்தில் மழை கிடைக்கும் போது செப்டம்பர் மாதத்தில் சாகுபடி செய்யலாம். அதுவே பிந்திய விதைப்பாக இருந்துச்சுன்னா அதாவது அக்டோபர் மாதம் மழை கிடச்சிதுன்னா வரகு, சூரியகாந்தி பயிர்களை சாகுபடி செய்யலாம். நவம்பர் மாதம் ஆயிடுச்சு ரொம்ப பிந்திய மழை அப்படின்னாக்க எள், கொள்ளு இதையெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம். தெற்கு மண்டல பகுதியில் பருவமழை சரியான நேரத்தில் கிடச்சிதுன்னா பருத்தி, மக்காச்சோளம், சோளம் இதோட பயிர் வகைகளையும் பருத்தியோட பயிர் வகைகளையும் சாகுபடி செய்யலாம். பருவமழை பிந்தைய நிலையில் கம்பு, கேழ்வரகு, வரகு, குதிரைவாளி, திணை, சாமை இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை தேர்வு செய்யலாம். ரொம்ப பிந்தைய விதைப்பாக இருந்ததுன்னா கொத்தமல்லி, கொண்டக்கடலை, சூரியகாந்தி இந்த மாதிரி பயிர்கள் சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா உழவியல் மேலாண்மை முறைகள். இதில் முன்பருவ வறட்சி அப்படிங்கிறது பருவமழை தாமதமாக தொடங்கிறது, இல்லைன்னா மழை தொடங்கி விதைச்ச பின்னாடி முன்பருவ வளர்ச்சி காலத்தில் மழை பெய்யறதுல 3-5 வாரங்களுக்கு ஏற்படுற இடைவெளி இதனால் ஏற்படுது. இந்த மாதிரி முன்பருவ வறட்சியினால் பயிர் சாகுபடியில் இழப்பு ஏற்படுறதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா பிந்தைய மழைக்கான பயிர் ரகங்களை தேர்வு செஞ்சு மறுவிதைப்பு செய்யலாம், இல்லைன்னா அதிக அளவு விதையை பயன்படுத்தலாம், விதை கடினப்படுத்துதல் மூலமாக விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம், பயிர் கலப்பு செய்கிறத தாமதப்படுத்தலாம். மழை நீர் சேமிப்புக்கான பகுதி பாத்திகள், வரப்புகள் அமைத்தல், ஆழ்சால் அகலப்பாத்தி, பார்களில் விதைத்தல் இந்த மாதிரி முறைகளை கையாளுறதன் மூலமாகவும் இந்த வறட்சி மேலாண்மை நம்மளால் நல்ல முறையில் செய்ய முடியும். அடுத்தது மத்திய கால வறட்சி. இது மானாவாரி பருவமழை காலத்தில் பயிர் வளர்ச்சியினுடைய இடைப்பட்ட காலத்தில் 2-3 வாரங்கள் வரைக்கும் மழை கிடைக்காமல் போகிறதன் காரணமாக ஏற்படுற வறட்சி. இந்த சூழலில் நம்ம என்ன செய்யலான்னா ஒன்று நிலப்போர்வை அமைக்கலாம், இல்லைன்னா மேல் மண்ணை கிளறி விடலாம். அடுத்தது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 4/3 பங்கோ அல்லது 4/2 பங்காவோ பயிர் எண்ணிக்கையை குறைக்கலாம். பயிர்லேருந்து தண்ணீர் ஆவியாகிறது தடுக்கிறதுக்கு இலைகள் மேலே ரசாயன நீராவி தடுப்பான்களை தெளிக்கலாம். இதெல்லாம் இந்த மத்திய கால வறட்சிக்கான மேலாண்மை முறைகள். இப்போ பிந்தைய கால வறட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், பயிர் வளர்ச்சியின் பிந்தைய பருவத்தில் அதாவது முதிர்ச்சி பருவத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி. இந்த சமயத்தில் பருவமழை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே வர்றது அல்லது இந்த பருவத்தில் 2-3 வாரங்களுக்கு மேலே மழை இல்லாமல் வறட்சி நிலவுறது. இதை சமாளிக்கிறதுக்கு நீராவி தடுப்பான்களை தெளிக்கலாம், சில பயிர்களை தீவனமாக அறுவடை செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம், பண்ணைக்குட்டைகளில் சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி தற்காப்பு நீர்ப்பாசனம் செய்யலாம். இந்த மாதிரி முறைகள் இந்த பின்பருவ வறட்சியை கையாள்றதில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக வறட்சியினுடைய பிடியிலிருந்து பயிரை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா மழை பெறக்கூடிய கால அளவுக்கு தகுந்த வயதுடைய பயிர்கள் தேர்வு செய்யணும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய குணமுடைய பயிரையும் ரகங்களையும் தேர்வு செய்யலாம். தேர்வு செஞ்ச பயிரில் உள்ள குறுகிய கால ரக வீரிய ஒட்டுகளை நம்ம விதைப்பு செய்யலாம். நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தணும், விதைகளை கடினப்படுத்தி விதைக்கணும். மழை நீர் சேமிப்புக்கு நில பண்பாட்டு முறைகளை நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும். மாற்றுப்பயிர் திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைப்பு முறைகளை, சாகுபடி முறைகளை மேற்கொள்ளலாம். வேளாண் வானிலை முன்னறிவிப்பு சேவைகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர நிலப்போர்வை அமைத்தல், ஊடுபயிர் சாகுபடி, செடிகளில் இலைகள் மூலமாக நீர் ஆவியாகி போகிறதை கட்டுப்படுத்துறது, நுணுக்கிள்ளுதல், ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணையம் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இதையெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த வறட்சி மேலாண்மை முறைகள் எல்லாத்தையும் உங்களால் எந்த அளவு கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சக உழவர்களுக்கு சொல்லுங்கள்.